நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் சொல்லுகிறேன். ஒருத்தருடைய மகன் 25-30 வயசு இருக்கலாம். அவர் பெருமானை பூஜிக்கும் போதோ தியானிக்கும் போதோ ஒரு பிரேயர் பண்ணும்போது அவரை அறியாமல் ஏதோ தேவையற்ற எண்ணங்கள் உள்ளே புகுந்து விடுகின்றன. தப்பான எண்ணங்கள், விரும்பத்தகாத தேவையற்ற எண்ணங்கள். அவர் விரும்பாவிட்டாலும் அந்த எண்ணங்கள் ஏனோ சுத்தி சுத்தி வருகின்றன. அது சில சமயம் கடவுளுக்கு எதிரான எண்ணமாகவும் இருக்கலாம், மனிதனுக்கு எதிராக இருக்கலாம், ஏன் அந்த பிரேயர் பண்ணுபவருக்கே எதிராகவும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் வந்து விடுகிறது. அது என்ன முயற்சித்தாலும் உடனே ஓட்ட முடியவில்லை. அப்படி இருக்கும்போது பகவான் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? கோபப்பட்டு தண்டனை கொடுத்து விடுவாரா, அல்லது தடுக்க பார்த்தாலும் தடுக்க முடியாமல் வருகிறபடியால் விட்டு விடுவோம் என்று தள்ளிவிடுவாரா? இது கவலையாக இருக்கிறதே. இதுதான் முதல் கேள்வி. இது எப்படி நம்மில் சிலருக்கு கூட வரும்? இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னால் வேறொரு கேள்வி கேட்க வேண்டும். அப்படி எண்ணம் வருபவருக்கு ஏதானும் உடல் ரீதியான நோயோ அல்லது மன ரீதியான ஏதானும் உளைச்சலோ மன அழுத்தமோ இருக்கிறதா? அநேகமா அப்படி இருந்தால்தான் இப்படி எண்ணங்கள் வர முடியும். இல்லைன்னா ஏன் வரப்போகிறது? பொதுவா எல்லாருக்கும் ஒன்றும் தப்பு தப்பா எண்ணங்கள்லாம் வருவதில்லை. அப்படியே வந்தாலும் விரும்பித்தான் வருமே தவிர நாம் விரும்பாத போது தேவையற்ற எண்ணங்கள் வராது. அப்படி வந்தால் ஏதோ உளைச்சல் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, கண்டிப்பாக வைத்தியரை அணுக வேண்டும். பகவானை பொறுத்தவரை நோய்வாய்ப்பட்டவர்கள் ஏதானும் தவறடைத்தால் அவர் அதை எடுத்துக்கொள்வதில்லை. அதிலெல்லாம் அவர் நாம எவ்வளவு தூரம் மன்னிப்போம் மறப்போமோ அதை விட அதிகமாகவே செய்வார். ஆனால் எந்த நோயும் இல்லாமல் வேணுமென்றே இப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்னால் அது தவறுதான். அப்ப நம்ம உள்ளத்துல ஏதோ ஒரு நம்பிக்கை தப்பா இருக்கு, அதனாலதான் அந்த எண்ணங்கள் வருகிறது. இதை புரிஞ்சு நாம தான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, நோய் இருக்கிறது, அதனால் எண்ணம் வருகிறது என்றால் அப்ப ஒரு பக்கம் பாவம் வரும்னு பயப்பட வேண்டாம். ஆனால் நோயை சரியாக்க வேண்டும், வைத்தியரை அணுகவும். இந்த மாதிரி மன அழுத்தம், தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பதற்கு இரண்டு வழிகள். இப்ப வைத்தியர் அணுகி ஸ்ட்ரெஸ் போறதுக்கோ ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் போறதுக்கோ மருந்து சாப்பிட போனால் வேலை செய்யும். ஆனால் அது மேலும் மேலும் தூக்கத்தையும் மயக்கத்தையும் கொடுக்கும். அதனாலே வைத்தியரிடத்தில் கன்சல்ட் பண்ணிவிட்டு குறைவாக மருந்து எடுத்துக்கொண்டு நன்கு தியானத்தில் ஈடுபட்டால் நம்ம மன வலிமையடைய வலிமையடைய இந்த எண்ணங்கள் ஓடிப்போய்விடும். ஒண்ணும் வேண்டாம், சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், ஸ்லோகங்களை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஏதோ தேவையற்ற பாடல் ஒண்ணும் குறுக்க குறுக்க எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்குள்ளாக, திருப்பாவை பாட்டு சொல்றதுக்குள்ளாக அந்த பாட்டு ஒரு தரம் மனசுல வருது. இது வேணுமா? இது தவிர்க்கப்பட வேண்டும். அந்த பாட்டு நினைவுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு வேற எப்பவான பாட்டு பாடணும்னா பாடிக்கலாம், ஆனா திருப்பாவை சொல்வதற்கு நடுவில் வருவதோ அல்லது பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய உருவமே வேற மாதிரி ஏதானு தோற்றினால், ஒரு கேலி கூத்தாக கேலி சித்திரத்தை போல தோற்றினால், இதெல்லாம் நோயின் வெளிப்பாடு அல்லது நம்ம புத்தியில் ஏதோ கோளாறு, அதைத்தான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இதோடு தொடர்புடைய மற்றொரு கேள்வி, இதே போல வாழ்க்கை முடிந்து மரணப்படுக்கையில் இருக்கும் போதும் கடவுளை நினைக்காமல் கண்டதும் ஞாபகத்துக்கு வருமானால், அதால் தான் வாழ்க்கை முழுக்க சமப்பட்டிருக்கிறேன், கடைசி நிமிஷத்திலையும் அப்படி வருமானால் கடவுள் என்ன செய்வார், முக்தி கொடுப்பாரா மாட்டாரா, தண்டனை கொடுத்து நரகத்தில் தள்ளிவிடுவாரா? மறுபடியும் அதே பதில், யார் ஒருத்தன் சரணாகதி செய்திருக்கிறானோ அவன் தன் மரணப்படுக்கையில் பகவானையே மறந்தாலும் மயக்கமுற்றே கிடந்தாலும் அவனை இறைவன் விட்டுவிடுவதில்லை. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்னும் வராக பெருமானுடைய சரம ஸ்லோகம் கண்டிப்பாக கூட்டி போவார். அப்போதும் அது நோய்வாய்ப்பட்டுத்தானே, நோயாளிகளுக்கே விலக்கு உண்டு, விதிவிலக்கு உண்டு. ஆனால் அந்த விதிவிலக்கு எவ்வளவு தெரியுமா? அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறபடியால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அவற்றிற்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. எனக்கு ஒரு நோய், ஏதோ கால் நடக்க முடியாது, அதற்காக திருப்பாவை சொல்ல மாட்டேன் என்றால் விதிவிலக்கு இல்லை. திருப்பாவை சொல்வதற்கும் நடந்தால் கால் வலிப்பதற்கும் தொடர்பில்லை. அதனால நோயையே நீங்க பிரித்து கொள்ள வேண்டும். நான் ஏதோ ஒன்று செய்யாத இருக்கிறதுக்கோ ஒரு தவறான எண்ணம் வருவதற்கோ அந்த நோய் காரணமாக இருக்குமானால் அப்ப நிச்சயமாக மன்னிக்கப்படும். ஆனா அது காரணமே இல்லை, ஏனோ வருகிறது என்னால் அப்ப மன்னிப்பு கிடைக்காது. இந்த வழியில புரிந்து கொண்டுதான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகள், மிகவும் வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களுக்கு ஏதோ இதை போல எண்ணங்கள் வரலாம், அதையெல்லாம் பெருமான் பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை, மன்னித்து விடுவார். அதற்குன்னு அந்த மன்னிப்பையே நம்பிக்கொண்டு நான் நோயை வளர்த்துக் கொள்ளக்கூடாது, தீய எண்ணங்களையும் வளர்த்துக் கொள்ளக்கூடாது, அது வேறு வழியற்று வருமானால் போனால் போகிறது. அதையும் கண்டிப்பாக வைத்தியரை அணுகியும் தியானத்தாலும் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு சிலர் கூட இப்படிப்பட்ட நோய்க்கு ஆட்பட்டு இருந்தனர். ஒரு 2 வருஷம் போல துன்பப்பட்டார்கள். ஏதோ எண்ணம் வந்துவிடும். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கிறச்சே, திடீர்னு வாத்தியார் பேர்ல காகிதத்தால ஒரு அம்பு விடலையா, அதை போல ஏதோ கடவுளை தரிசிக்கும் போது இப்ப நாம ஒரு காகித அம்பு பண்ணி ஒரு பேர்ல விட்டா என்ன என்று கூட தோணலாம். நான் ரொம்ப சின்ன விஷயமா சொல்றேன், இன்னும் மோசமா கூட தோணலாம். அதெல்லாம் மன அழுத்தம், நோயின் காரணம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் பெருமைகள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தானே இந்த எண்ணங்கள் போய்விடும். சத்சங்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலே இந்த எண்ணங்கள் ஓடி போய்விடும். அதை முயற்சி எடுத்து சாதிப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.